மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்.
வாரம் ஓர் அலசல், போர்களும் சுற்றுச்சூழலும்.
வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன்.
வழிப்போக்கர் ஒருவர் கோடையின் வெயிலை தாங்க முடியாமல் சற்று தொலைவில் இருந்த மரத்தை நோக்கி ஓடி அதன் நிழலில் அமர்ந்தார். களைப்பு சற்று நீங்கியதாக பெருமூச்சு விட்டார். சிறிது நேரத்தில் இளைஞர் ஒருவர் கோடரியுடன் அந்த மரத்தை நோக்கி வருவதை பார்த்தார் வழிப்போக்கர். கூறிய கோடரியுடன் வந்த இளைஞரை பார்த்து, என்ன செய்யப் போகின்றாய் என்று கேட்டார் அவர். அதற்கு அந்த இளைஞர், எனது தாத்தா ஆசையோடு வளர்த்த மரம் இது. அவர் இறந்துவிட்டார். எனக்கு இப்போது பணம் தேவைப்படுகின்றது. இந்த மரத்தை வெட்டி விறகுகளாக்கி அவற்றை விற்று பிழைக்கப் போகின்றேன் என்று சொன்னார். சரி, உனது தாத்தா உயிர் பிரியும் நேரத்தில் இப்படி செய்ய சொன்னாரா என்று கேட்டதற்கு, இல்லை, ஆனால் அவர் வேறொன்று சொன்னார். அதாவது, பாதையோரத்தில் தான் நட்டு வளர்த்த மரங்களைப் போன்று நானும் ஏராளமான மரங்களை நட வேண்டும். அதன் மூலம் மக்கள் பயனடைய வேண்டும். எனது ஆசையை நிறைவேற்று வைத்திடு என்று கூறியபடி உயிர்விட்டார் என்று சொன்னார் இளைஞர். ஓ, அப்படியா? நீ இப்போது செய்யப்போகும் செயல் உனது தாத்தாவின் கடைசி ஆசைக்கு முரணாக இருக்கின்றதே என வழிப்போக்கர் கேட்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு தேவை பணம் என்றார் இளைஞர். சரி, நீ மரத்தை வெட்டுவதும் வெட்டாமல் இருப்பதும் உனது விருப்பம். உனது விருப்பத்தில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் நீ இதனை செய்யும் முன் நான் சொல்வதை செய்தால் உனக்கு 100 ரூபாய் தருகின்றேன் என்றார் வழிப்போக்கர். ஐயா, எனக்கு பணம்தான் வேண்டும். நீங்கள் பணம் கொடுத்தால் எந்த வேலையும் செய்து முடிப்பேன் என இளைஞர் சொல்ல, சரி, நீ இந்த மரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மீண்டும் இந்த மரத்தடிக்கே வந்துவிட வேண்டும். உனது கோடரியை இங்கேயே விட்டு செல் என்றார் வழிப்போக்கர். இளைஞரும் அப்படியே நடந்து அந்த மரத்தடிக்கு வந்தபோது வியர்வையால் நனைந்திருந்தார். அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! இந்த மரத்தடிக்கு வந்த பின்னர்தான் உயிரே வந்ததாக உணர்கின்றேன். இந்த மர நிழலின் அருமை இப்போதுதான் எனக்கு புரிகின்றது. எனது வீட்டின் அருகிலேயே இது இருப்பதால் இதன் நிழலின் அருமையை உணராமல் இருந்துவிட்டேன். எனது தாத்தாவும் இந்த மரத்தை சரியாகத்தான் நட்டு வைத்துள்ளார். நான் இனி இந்த கோடரியை தொடவே மாட்டேன் என்றார் இளைஞர். பின்னர் வழிப்போக்கர் ஏற்கனவே சொன்னபடி பணத்தை கொடுத்தார். இளைஞர் அதை வாங்க மறுத்துவிட்டார். நான் பிழைக்க வேறு வழியை தேடிக் கொள்கின்றேன். எனது தாத்தாவின் கட்டளையையும் எப்படியாவது செய்துவிடுவேன் என்று உறுதிபடச் சொன்னார் இளைஞர்.
மரங்களம்மா, நாங்கள் மரங்களம்மா, கழிவினை தின்றுவிட்டு உணவை தரும் நாங்கள், யாரும் செய்யா வேலை செய்யும் பயிர்களம்மா.
வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். மரங்கள் வெட்டப்படுவதாலும் காடுகள் அழிக்கப்படுவதாலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் சொல்லும் தரமன்று. போர்களில் எதிரிப்படைகளுக்கு வள ஆதாரங்கள் பயன்படாமல் இருப்பதற்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, 1975 ஏப்ரல் 30 முடிவடைந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்ற வியட்நாம் போரின்போது அமெரிக்க ஐக்கிய நாட்டு இராணுவம் வியட்நாமில் ஏஜென்ட் ஆரஞ்ச் அல்லது ஹெர்பிசைட் ஆரஞ்ச் என்ற நஞ்சு கலந்த தாவர கொல்லிகளை தெளித்தது காடுகள் அழிவுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இந்த வியட்நாம் போரில் அமெரிக்க இராணுவம் ஏறக்குறைய 2 கோடி காலன்கள் நச்சு தாவர கொல்லிகளை 45 லட்சம் ஏக்கர் நிலத்தில் விதைத்துள்ளது. இதனால் 400,000 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் உடல் ஊனமடைந்தனர். மேலும் 500,000 சிறார் உடல் உறுப்புகள் குறைபாடுகளுடன் பிறந்தனர் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆயினும் இந்த தாவர கொல்லிகளால் 10 லட்சம் பேர் வரை உடல் ஊனத்தையும் நலவாழ்வு பிரச்சினைகளையும் எதிர்கொண்டனர் என வியட்நாம் செஞ்சிலுவை சங்கம் கணக்கிட்டுள்ளது. அப்போரின் போது வியட்நாம், லாவோஸின் கிழக்கு பகுதி மற்றும் கம்போடியாவின் சில பகுதிகளில் ஆரஞ்சு நிறத்தாலான நச்சு தன்மை மிக்க வேதிய பொருட்கள் கலந்த தாவர கொல்லிகள் தெளிக்கப்பட்டன என சொல்லப்படுகின்றது.
போனதம்மா
2003 ஈராக்கில் 21 நாட்கள் நடைபெற்ற நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பு போரில் பெரும்பாலும் வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அச்சண்டையின் போது 3 வாரங்களில் மட்டும் ஏறக்குறைய 1,000 டன்களுக்கு அதிகமான யுரேனிய ஆயுத தளவாடங்கள் பெரும்பாலும் நகரங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் எவ்வித புற்றுநோயும் தாக்கவில்லை என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் கூறினாலும், அதே அமெரிக்காவின் ஆய்வுக்குழு ஒன்று அதன் எதிர் விளைவுகள் புற்றுநோய்க்கு காரணமாகி இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈராக்கில் பிறக்கும் பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு உடல் உறுப்புகளில் குறை காணப்படுகின்றதாம். வளர்ந்து வரும் பல குழந்தைகளுக்கு இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய் பாதிப்புகள் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. வெடிகுண்டுகள் வீச்சின் போது மண்ணில் கலந்த யுரேனியம் கதிர்வீச்சுகளால்தான் இதுபோன்ற புற்றுநோய்களும் உடல் உறுப்பு பாதித்த குழந்தைகளின் பிறப்பு விகிதமும் அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஈராக்கில் 1990 நடந்த வளைகுடா போருக்கு பின்னர் அங்கு பிறந்த 100,000 குழந்தைகளில் 4 பேர் மட்டுமே இதுபோன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் 2003 போருக்கு பின்னர் இதுபோன்ற நோய் தாக்குதல் விகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
எதிரிகளின் வளங்களை அழிக்கும் போர் யுக்திகள் பழங்காலத்திலேயே இருந்து வந்துள்ளன. ரோமையர்களும் அசிரியர்களும் எதிரிகளின் விவசாய நிலங்களில் உப்பை விதைத்துள்ளனர். போரை பற்றிய விதிமுறைகளை விளக்கும் இணைச்சட்ட நூல் பிரிவு 20:19 ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதிலுள்ள மரங்களை கோடாரியால் வெட்டி வீழ்த்தாதே, வயல்வெளி மரங்கள் உன்னை முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே என சொல்லப்பட்டுள்ளது. இந்நவீன காலத்தில் போர்களின் போது பயன்படுத்தப்படும் வேதிய, உயிரிய மற்றும் அணு ஆயுதங்கள் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அணுகுண்டுகளால் கடும் விளைவுகளை எதிர்நோக்கிய ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. 1986 அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் ரஷ்யாவில் முறையே ஏறத்தாழ 36,000 மற்றும் 34,000 அணுகுண்டுகள் இருந்தன என்கின்றன அதிகாரப்பூர்வ தகவல்கள். மொத்தத்தில் இவ்விரண்டு நாடுகளிடம் மட்டும் ஏறத்தாழ 70,000 அணுகுண்டுகள் இருந்திருக்கின்றன. 1980 அமெரிக்க ரஷ்ய பனிப்போர் உச்சத்தை அடைந்திருந்த போது சுற்றுச்சூழல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் 3 தனித்தனி குழுக்கள் அப்போதைய அமெரிக்க அரசுத் தலைவர் ரொனால்ட் ரீகன் மற்றும் ரஷ்ய அதிபர் கோர்பச்சேவிற்கு ஓர் எச்சரிக்கை விடுத்தனர். அணு ஆயுதங்களிலிருந்து வெளிப்படும் கடும் வெப்பம், கதிரியக்கம் ஆகிய நேரடி தாக்கங்களை மட்டுமல்லாமல் ஓர் அணு ஆயுதத்திலிருந்து வெளிப்படும் கரும்புகை மற்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மனிதகுலத்திற்கே அழிவை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆபத்தானவை என வலியுறுத்தின. அந்த ஆய்வறிக்கை அணு ஆயுதங்களினால் ஏற்படும் நேரடி பாதிப்புகளால் வானிலையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள் குறித்த ஆபத்துக்களை முன்வைத்தது. அதாவது திடீரென வருடம் முழுவதும் குளிர்காலமாகிவிடும் என்றும் அதனை அணுக்கரு குளிர்காலம் என்றும் அக்குழுக்கள் கூறின.
தீபாவளி போன்ற விழா காலங்களில் வெடிக்கப்படும் நச்சுப் பொருட்கள் கலந்த பட்டாசு வெடிகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் ஆபத்து நாம் எல்லோருக்கும் தெரிந்ததே. ஒரு அணுகுண்டு வெடித்தபின் பல நாட்கள் வரை நீடிக்கப் போகும் அனல் காற்று, அது வெடித்த நகரத்திலிருந்த எரிபொருட்கள், கட்டுமான பொருட்கள் என அனைத்தும் எரிந்து சாம்பலாவதால் வெளியாகும் கார்பன் துகள்கள், ஓசோன் படலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பல்வேறு கரிம மூலக்கூறுகள் என அனைத்தையும் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அண்மை காலமாக சில நாடுகள் அணு பரிசோதனைகளை நடத்தி வருகின்றன. அவை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றன. இந்தியாவில் 1998 நடத்தப்பட்ட சோதனைக்கு பின் போக்ரானிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிராமத்து பெரியவர் ஒரு நேர்காணலில் ஒரு கேள்வியை முன்வைத்துள்ளார்.
பூமிக்கடியில் ஒரு சூரியன் புதைக்கப்பட்டது என்று நீங்கள் பெருமைப்படுகின்றீர்கள். அப்படியானால் அப்பகுதியில் வலைகளில் வாழ்ந்த முயல்கள், கீரிகள், பாம்புகள் மற்றும் அங்கிருந்த சிறிய உயிர்களெல்லாம் எப்படி இதை தாங்கிக் கொள்ளும்?
மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. போர்களில் ஈடுபடும் போர்க்கப்பல்கள் படைவீரர்களை மட்டும் சுமந்து வருவதில்லை, அந்தந்த பகுதியில் உள்ள அரிய வகை உயிரினங்களையும் அழித்து விடுகின்றன. எடுத்துக்காட்டாக, பசிபிக் பெருங்கடலில் உள்ள லேசன் தீவில் அரிய வகை உயிரினங்கள் அழிந்துவிட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட ஐக்கிய நாடுகள் நிறுவனம் 2001 நவம்பர் 5 ஐநா பொது அவையில் போர்களிலும் ஆயுதம் தாங்கிய மோதல்களிலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடை செய்யும் அனைத்துலக நாளை உருவாக்கியது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 6 என்று இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. போர்களினால் கிணறுகளும் விளைநிலங்களும் ஆறுகளும் மாசடைகின்றன, காடுகள் எரிக்கப்படுகின்றன. உலகில் கடந்த 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் இடம்பெற்றுள்ள உள்நாட்டுச் சண்டைகளில் குறைந்தது 40 விழுக்காடு இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதோடு தொடர்புடையது. அதாவது மரங்கள், வைரங்கள், தங்கம், எண்ணெய் சுரங்கங்கள், வளமான நிலங்கள், தண்ணீர் போன்ற உயர் மதிப்புடைய இயற்கை வளங்களோடு தொடர்புடையன. எனவே உலகின் அமைதிக்கும் நிலையான தன்மைக்கும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது இன்றியமையாதது என்று ஐநா வலியுறுத்தி வருகின்றது.
அன்பர்களே, வளமையான மற்றும் பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டும். அது நம் ஒவ்வொருவர் கையில்தான் இருக்கின்றது. எனவே இயற்கையை போற்றி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நாம் இருக்கும் இடங்களை வாழ்வதற்கேற்ற இடங்களாக அமைப்போம்.
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், இப்பூமி மிகவும் அழகான மற்றும் ரம்யமானதோர் அமைதி பூங்காவாக மாறிவிடும், மனிதர் மட்டும் இல்லாவிட்டால் என்று.
அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா, கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா, கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா, கெடுப்பவன் மனிதனா, எடுப்பவன் மனிதனா, கொடுப்பவன் எவனடா, அவனே மனிதன், மனிதன் மனிதன், எவன்தான் மனிதன், பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன், மனிதன் மனிதன், மனிதன் மனிதன், எவன்தான் மனிதன், வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன்.
போர்களும் சுற்றுச்சூழலும் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அரசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.